மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி மறுசீரமைப்பு திறந்த பல்கலைக்கழகம் தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு ஊவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஊவா மாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றின் நெறிப்படுத்தலின் கீழ் ஊவா சமூக வானொலியின் ஊடக அனுசரணையுடன் நடைபெறுகின்ற ஊவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் கிளனனூர் தமிழ் மகாவித்தியாலயத்திலிருந்து உங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் புஷ்பராஜ் சுரேஷ் ரமணன். மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய தலைப்பு அங்கிகளின் சிறப்பியல்புகள். மாணவர்கள், உங்களுடைய குறிப்பு புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விஞ்ஞான பாடநூலில் அழகு இலக்கம் 8 அங்கிகளின் சிறப்பியல்புகள் பக்க எண் 145. மாணவர்களே, இந்த பாடம் தொடர்பாக நாங்கள் அங்கிகளின் சிறப்பியல்புகள் எவை என்பது தொடர்பாக ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அங்கிகளின் சிறப்பியல்புகளான கள ஒழுங்கமைப்பு, போசனை, சுவாசம், உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும், கழிவகற்றல், அசைவு, இனப்பெருக்கம், வளர்ச்சியும் விருத்தியும் என்பன அங்கிகளின் சிறப்பியல்புகளாகும். இந்த சிறப்பியல்புகளில் மாணவர்களே, கள ஒழுங்கமைப்பு, போசனை, சுவாசம் ஆகியவை தொடர்பாக கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மாணவர்களே, நாங்கள் அங்கிகளின் சிறப்பியல்புகளில் உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் சற்று யோசியுங்கள். உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் தொடர்பாக, அதாவது தொலைவில், உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தொலைவில் ஏதேனும் ஒரு சத்தம் ஏற்பட்டால், அல்லது இலகுவான ஒரு உதாரணத்தை ஆராயவுமே, திடீரென இடி சத்தம் கேட்டால் அல்லது மின்னல் அடித்தால் நீங்கள் உங்களுடைய காதுகளை மூடிக்கொள்வீர்கள், கண்களை மூடிக்கொள்வீர்கள், அல்லது சத்தம் போடுவீர்கள், பயப்படுவீர்கள். இதனை நாங்கள் உறுத்துணர்ச்சி என இங்கு குறிப்பிடுகின்றோம். எனவே உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும், இந்த உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கத்திற்கு மாணவர்களே பல்வேறு உதாரணங்களை நாங்கள் ஆராயலாம். அன்றாட வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விடயங்கள், குறிப்பாக யாரேனும் பின்புறமாக இருந்து கைத்தட்டி எங்களை அழைப்பார்களாயின் நாங்கள் சட்டென்று திரும்பி பார்ப்போம். இது ஒரு வகையான உறுத்துணர்ச்சி. நாங்கள் இரவு வேளையில் நடந்து கொண்டிருக்கின்றோம், நடக்கும்போது காலில் ஒரு முள்ளொன்று குத்திவிட்டது என எண்ணி பாருங்களே, உடனடியாக காலை நாங்கள் அவ்விடத்திலிருந்து உயர்த்திக் கொள்வோம். இதுவும் ஒரு உறுத்துணர்ச்சியே. பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓடிய வண்ணம் நீங்கள் மிகவும் பசியோடு ஓடுகின்றீர்கள். வீட்டிற்கு சென்றவுடன் அம்மா உணவை வைக்கின்றார் மேசையின் மீது. அந்த உணவை நீங்கள் உடனடியாக தொடும்போது சூட்டை உணர்கின்றீர்கள், வெப்பத்தை உணர்கின்றீர்கள். வெப்பத்தை உணர்ந்தவுடன் உங்கள் கையை சட்டென்று எடுத்துக்கொள்கின்றீர்கள். இதுவும் ஒரு உறுத்துணர்ச்சியே. எனவே மாணவர்களே, அன்றாட வாழ்க்கையில் உயிருள்ள சகல ஜீவராசிகளும் உறுத்துணர்ச்சி இயைபாக்கத்தை வெளிக்காட்டுகின்றன. உறுத்துணர்ச்சி எனும்போது மாணவர்களே, நாங்கள் இதனை மிக இலகுவான மொழிநடையில் கூறுவதாயின் தூண்டலுக்கு துலங்குதல் என குறிப்பிடலாம். தூண்டலுக்கு துலங்குதல், அதாவது சூழலிலிருந்து ஒரு மாற்றம் எங்களை தூண்டுகின்றது. அதற்கேற்ப நாங்கள் துலங்குகின்றோம். இந்த சூழலிலிருந்து பெறப்படும் மாற்றங்களை மாணவர்களே எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் என குறிப்பிடுவோம். புலனுறுப்புகள் என குறிப்பிடலாம். இந்த ஐம்புலன்கள் உங்களுக்கு தெரியும், ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இங்கே மாணவர்களே நாக்கு என்பதை நீங்கள் வாய் என கற்றுக்கொண்டிருப்பீர்கள். விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இவை ஐந்துமே புலனுறுப்புகளாக கொள்ளப்படுகின்றது. இந்த ஐம்புலன்களும் மாணவர்களே சூழலிலிருந்து பெறக்கூடிய மாற்றங்களை, அதாவது தூண்டல்களை பெறுகின்றன. இந்த ஐம்புலன்களும் பெறக்கூடிய தூண்டல்கள் எவை என்று பார்த்தால், கண்ணில் நாங்கள் பார்க்கின்றோம், உங்களுக்கு தெரியும். பார்வை பார்ப்பதனூடாக சூழலில் ஏற்படும் மாற்றங்களை பெற்றுக்கொள்கின்றோம். காதின் மூலம் சத்தத்தை பெற்றுக்கொள்கின்றோம். மூக்கினூடாக நாங்கள் மனத்தை, அதாவது வாசனை அல்லது துர்நாற்றம் என்பவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். நாக்கினூடாக சுவையை உணர்கின்றோம். தோலினூடாக வெப்பம், அமுக்கம், தொடுகை, வலி, நோ என்பவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே மாணவர்களை, சூழலில் இருக்கக்கூடிய அல்லது சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பெற்றுக்கொள்ளும் அங்கங்கள் அல்லது தூண்டல்களை பெறக்கூடிய அங்கங்களை நாங்கள் புலனங்கங்கள் அல்லது புலனுறுப்புகள் என்போம். இந்த பெற்ற தூண்டலுக்கேற்ப நாங்கள் துலங்கல்களை வெளிக்காட்டுகின்றோம். ஏதேனும் வித்தியாசங்களை நாங்கள் காட்டுகின்றோம். இந்த துலங்கல்களை காட்டக்கூடிய அங்கங்கள் எங்களது உடம்பில் தசைகளும் சுரப்பிகளும் ஆகும். உதாரணமாக ஒன்று கூறுகிறேன், பாருங்கள். தொலைவில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலை, உங்களுடைய பாடசாலையில் சற்று தொலைவில் சிற்றுண்டி சாலை இருக்கும். அந்த சிற்றுண்டி சாலையில் ஏதேனும் உணவு சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என எண்ணுங்களே. ஏதேனும் உணவு சமைத்துக் கொண்டிருக்கின்றார், அவர் வடை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார், வடை சுட்டுக் கொண்டிருக்கின்றார் என எண்ணுவோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த சிற்றுண்டி சாலையிலிருந்து அந்த உணவின் மணம் வலியினூடாக எங்களுடைய மூக்கை அடைகின்றது. அந்த மனத்தை, அந்த வாசனையை எங்களது மூக்கு பெற்று, மூக்கிலிருந்து எங்களுக்கு மாணவர்கள் இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மூக்கிலிருந்து புலன் நரம்பு என குறிப்பிடப்படும் ஒரு வகை நரம்பினூடாக கணத்தாக்கம் மூளைக்கு அஞ்சல் செய்யப்படும். மூளை அந்த கணத்தாக்கத்தை பெற்று இயக்க நரம்பு வழியினூடாக எங்களுடைய உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு அனுப்பும். உடனடியாக உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீரை சுரக்கும். சற்று யோசித்து பாருங்கள், சிற்றுண்டி சாலையில் உணவு சமைக்கும் மனம் வரும்போது உங்களுடைய வாய்களில் உமிழ்நீர் சுரக்கப்படும். எனவே மாணவர்களே, எங்களை தூண்டியது அந்த உணவின் மனம், அந்த மனத்தை வாங்கியது எங்களுடைய மூக்கில் உள்ள வாசனை, அதாவது ரசாயன வாங்கிகள் என குறிப்பிடுவோம். மூக்கில் இருக்கக்கூடிய வாங்கிகள், நாங்கள் துலங்கிய விடயம் உமிழ்நீரை சுரந்தது. அந்த துலங்கியதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அங்கம் உமிழ்நீர் சுரப்பிகள். எனவே மாணவர்களே, சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தூண்டல் என குறிப்பிடுவோம். அந்த தூண்டலுக்கேற்ப நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய விடயங்கள் துலங்கல் என்போம். தூண்டலுக்கேற்ப துலங்குதல் உறுத்துணர்ச்சி எனலாம். மாணவர்களை குறித்துக் கொள்ளுங்கள், புற அக சூழல்களிலிருந்து பெறப்படும் தூண்டல்களுக்கு ஏற்ப துலங்களை காட்டும் ஆற்றலே உறுத்துணர்ச்சி எனப்படும். மறுபடியும் கூறுகின்றேன், புற அக சூழல்களிலிருந்து பெறப்படும் தூண்டல்களுக்கேற்ப துலங்கல்களை காட்டும் ஆற்றலே உறுத்துணர்ச்சி ஆகும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த தூண்டலுக்கான துலங்களை காட்டும் போது எங்களுடைய உடலில் பல்வேறு அங்கங்களுக்கு இடையிலாக தொடர்பு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த தொடர்பினை நாங்கள் இயல்பாக்கம் என்போம். மாணவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், தூண்டலுக்கான துலங்களை காட்டும் போது பல்வேறு அங்கங்களுக்கிடையேயான தொடர்பு இயல்பாக்கம் எனப்படும். இது விலங்குகளில் மாத்திரம் அல்ல பிள்ளைகளே, தாவரங்களிலும் இந்த உறுத்துணர்ச்சி இயல்பாக்கம் எனும் உயிர் செயன்முறை அல்லது உயிர் இயல்பு ஒன்று காட்டப்படுகின்றது. தாவரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் நன்கு அறிந்த ஒன்று, அடிக்கடி விளையாடக்கூடும் தொட்டாச்சுருங்கியை தொட்டவுடன் சுருங்கிக் கொள்ளும். தொட்டாச்சுருங்கியை தொட்டவுடன் சுருங்கிக் கொள்ளும், அது ஒரு வகையான உறுத்துணர்ச்சி ஆகும். இதுபோல மாணவர்களே, பல்வேறு தாவர இலைகள் கூம்பிக் கொள்ளும். அதே போல உங்களுக்கு தெரியும், ஒளி வரும் வேளையில் பூக்கள் மலரும், இவையும் உறுத்துணர்ச்சியாக கொள்ளப்படும். தாவரங்களில் காட்டக்கூடிய உறுத்துணர்ச்சியாக கொள்ளப்படும். அடுத்ததாக மாணவர்களை, தலைப்பு கழிவகற்றல், கழிவை வெளியேற்றுதல் அல்லது கழிவகற்றுதல். அதாவது மாணவர்களே, உயிருள்ள சகல உயிரங்கிகளும் கழிவுகளை வெளியேற்றும். இதனை நாங்கள் கழிவகற்றல் என்போம். கழிவு என்றால் என்ன? அதாவது அனுசேப தொழிற்பாடுகளின் போது, அனுசேப தொழிற்பாடுகளின் போது உற்பத்தி செய்யப்படும் தேவையற்ற நச்சு பதார்த்தங்கள் கழிவு எனப்படும். மாணவர்களை குறித்துக் கொள்ளலாம், அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோற்றுவிக்கப்படும் தேவையற்ற நச்சு பதார்த்தங்கள் கழிவு எனப்படும். அதாவது மாணவர்களே, எங்களுடைய நாங்கள் ஏற்கனவே கற்றது போல களங்களில் நடைபெறக்கூடிய சகல உயிர் இரசாயன தாக்கங்களை அனுசேபம் என்போம். அதாவது எங்களுடைய களங்களில் நடைபெறக்கூடிய சகல இரசாயன தாக்கங்களை நாங்கள் அனுசேபம் என்போம். நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம் களச்சுவாசம், ஒளித்தொகுப்பு என்பன களங்களில் நடைபெறக்கூடிய அனுசேப செயற்பாடுகள். இந்த அனுசேப செயற்பாடுகளின் மூலம் பல்வேறு பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யப்படும். அந்த பதார்த்தங்களில் சில கூறுகள் தேவையற்ற நச்சு பதார்த்தங்களாக இருக்கும். இந்த தேவையற்ற நச்சு பதார்த்தங்களே கழிவுகளாக குறிப்பிடப்படும். இந்த கழிவுகளை வெளியேற்றும் செயல்முறை கழிவகற்றல் எனப்படும். மனிதனின் கழிவை பொறுத்தவரை மாணவர்களே, மூன்று பிரதான கழிவுகள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மூன்று இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று கழிவங்கங்கள் பார்க்க வேண்டும். கழிவங்கங்கள், அதாவது கழிவை வெளியேற்றக்கூடிய அங்கங்கள், கழிவங்கங்கள். கழிவு வெளியேற்றப்படும் முறை, அதே போல வெளியேறக்கூடிய கழிவுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவங்கங்கள் மாணவர்களே, ஒன்று தோல். தோல் என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், தோல். தோலினூடாக வெளியேறும் பதார்த்தம் வியர்வை, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது தோல், கழிவங்கம், வியர்வை, கழிவு வெளியேற்றப்படும் முறை, வியர்வையினூடாக வெளியேறும் கழிவுகள், நீர், உப்பு, யூரியா போன்ற பதார்த்தங்கள். அதே போல இரண்டாவது கழிவங்கம் எங்களுடைய சுவாச பைகள், நுரையீரல்கள் என குறிப்பிடக்கூடிய சுவாச பைகள். இந்த சுவாச பைகளினூடாக கழிவு வெளியேறும் முறை வெளிச்சுவாச வழி. வெளிச்சுவாச வழி, நாங்கள் வெளியேற்றுகின்றோமே, அதுதான் வெளிச்சுவாச வழி. இந்த வெளிச்சுவாச வழியினூடாக கார்பனீரோக்சைட்டும் நீராவியும் வெளியேறுகின்றது. மூன்றாவது கழிவங்கம், மிக பிரதானமான கழிவங்கம், நாங்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய கிட்னி என குறிப்பிடுவோம், சிறுநீரகம். இன்று இலங்கையில் பெரும்பாலான ஆட்கள் அல்லது விவசாயிகள் இந்த சிறுநீரக செயலிழப்பில் பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். எனவே மாணவர்களே, இந்த சிறுநீரகம் அல்லது கிட்னி என்பது மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் எங்களுடைய உடலை பொறுத்த மட்டில். இந்த கிட்னி அல்லது சிறுநீரகம் சிறுநீரை வெளியேற்றுகின்றது. அதாவது ஏறத்தாழ மனிதனின் ஒரு நிறை உடலி மனிதன் அல்லது ஏறத்தாழ ஒரு மனிதனின் உடலில் 6 லிட்டர் வரை குருதி இருக்கும். இந்த 6 லிட்டர் குருதியையும் அல்லது இரத்தத்தையும் வடிகட்டுவதற்காக எங்களுடைய உடலில் 2 சிறுநீரகங்கள் இருக்கின்றன. இந்த சிறுநீரகங்கள் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய குருதியை வடிகட்டி சிறுநீரை உற்பத்தி செய்யும். சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கே யூரியா, யூரிக்கமிலம், நீர், உப்பு என்பன குறிப்பிடலாம். எனவே மாணவர்களே, கழிவு அனுசேபத்தின் விளைவாக தோன்றும் தேவையற்ற நச்சு பதார்த்தங்கள் கழிவு எனப்படும். இந்த கழிவை வெளியேற்றும் செயன்முறை கழிவகற்றல் எனப்படும். கழிவை வெளியேற்றக்கூடிய அங்கங்கள் கழிவங்கங்கள். எங்களது உடலில் தோல் ஒரு கழிவங்கம், வியர்வை மூலம் கழிவை வெளியேற்றும். 2 சிறுநீரகம் ஒரு கழிவங்கம், சிறுநீர் மூலம் கழிவை வெளியேற்றும். நுரையீரல் அல்லது சுவாசப்பைகள் ஒரு கழிவங்கம், வெளிச்சுவாச வழியினூடாக கழிவை வெளியேற்றுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இயல்பு அசைவு. அதாவது அசைவு தொடர்பாக நீங்கள் 9 கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அசைவு, அசைவு எனும்போது நாங்கள் ஏற்கனவே கற்றது போல அங்கிகள், உயிரங்கிகள் தனிக்கலமாகவும் இருக்கலாம் அல்லது பல்கலமாகவும் இருக்கலாம். தனிக்கல அங்கிகளை பொறுத்தவரையில் அவை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இடப்பெயர்ச்சி எனவும் குறிப்பிடலாம். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசைவதை இடப்பெயர்ச்சி எனவும் குறிப்பிடலாம். நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம், தனிக்கல அங்கிகள் பிசிர்கள் மூலம் இடப்பெயர்கின்றன அல்லது அசைகின்றன, சவுக்கு முளைகளை பயன்படுத்தி அசைகின்றன, போலி பாதங்களை பயன்படுத்தி அசைகின்றன என கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிசிர்கள் அதாவது மாணவர்களே பரமீசியம் நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். பரமீசியம் பிசிர்கள் மூலம் அசைகின்றன, சவுக்கு முளைகளை பயன்படுத்தி பாக்டீரியாக்கள் யூக்ளினா போன்றன அசைகின்றன, அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்துகின்றன என நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதேவேளை பல்கல அங்கிகளை பொறுத்தவரையில் தாங்கள் உணவு தேவைக்காக, உதாரணமாக மனிதனை எடுத்துக்கொள்வோமே, மனிதன் ஏன் அசைகின்றான் அல்லது இடத்துக்கிடம் இடப்பெயர்ச்சி அடைகின்றான் என ஆராய்ந்தால், உணவு தேவைக்காக, பாதுகாப்பிற்காக, இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்காக இந்த அசைவினை மேற்கொள்கின்றான். சகல உயிரங்கிகளும் பெரும்பாலும் உணவை பெற்றுக்கொள்வதற்காக, இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்காக, பாதுகாப்பிற்காக அசைவினை மேற்கொள்கின்றன. இந்த அசைவு மாணவர்களே ஒரு அங்கியின் முழு உடலும் அசையலாம். குறிப்பாக நாங்கள் மனிதர், நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்றோம். இதனை நாங்கள் இடப்பெயர்ச்சி என குறிப்பிடலாம். முழு உடலும் அசைவை ஏற்படுத்துகின்றது. அதே போல உடலின் ஒரு பகுதி அசையலாம். நாங்கள் கைகளை அசைகின்றோம் உடற்பயிற்சியின் போது, உடலின் ஒரு பகுதி அசைகின்றது. மனிதனில் மாத்திரமல்ல சகல உயிரங்கிகளிலும் முழு உடலும் அசையலாம் அல்லது உடலின் ஒரு பகுதி அசையலாம் அல்லது களங்களில் காணப்படும் புன்னங்கங்கள் அசையலாம். குறிப்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே, தாவரங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதில்லை. சற்று யோசியுங்கள், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தாவரங்களில் அசைவு இல்லை என அதிகமானோர் சிந்திக்கக்கூடும். நாங்கள் மனிதனை அல்லது விலங்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அசைவு என்பதை மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் தாவரங்களை பொறுத்தவரையில் அங்கும் அசைவு நிகழ்கின்றது. நீங்கள் தரம் 9 கற்றுக்கொண்டிருப்பீர்கள், சூரிய ஒளியை நோக்கி அங்குரப்பகுதிகள் அதாவது தாவர தண்டு பூ இலை போன்ற அங்குரப்பகுதிகள் வளர்ச்சி அடைவதை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதே போல நீரை நோக்கி அல்லது மண்ணை நோக்கி வேர் அசைகின்றது, அது ஒரு வகையான வளர்ச்சியும் கூட. இது தாவரங்களில் ஏற்படக்கூடிய அசைவாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த தலைப்பு மாணவர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பு இனப்பெருக்கம். போட்டுக்கொள்ளுங்கள், இனப்பெருக்கம். எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, உயிரங்கிகள் யாவும் இனப்பெருகும், அதாவது தன்னுடைய இனத்தின் நிலை நிலைத்திருத்தலுக்காக, அதாவது தன்னுடைய இனம் நிரந்தரமாக உலகில் நிலைத்திருப்பதற்காக அல்லது உலகிலிருந்து அழிந்து விடாமல் இருப்பதற்காக இனப்பெருக்கம் எனும் செயல்முறை மிக அத்தியாவசியமாகின்றது. எந்த ஒரு இனமும் பூமியில் நிலைத்திருப்பதற்காக இனப்பெருக்கம் எனும் இயல்பினை வெளிக்காட்டுகின்றது அல்லது கொண்டிருக்கின்றது. இனப்பெருக்கம் என்றால் என்ன? தனிக்கல அங்கி அல்லது பல்கல அங்கி தனது சந்ததியின் எதிர்கால நிலவுகையின் பொருட்டு புதிய சந்ததியை தோற்றுவிக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் எனப்படும். மாணவர்கள் குறித்துக் கொள்ளலாம், தனிக்கல அங்கி அல்லது பல்கல அங்கி தனது சந்ததியின் எதிர்கால நிலவுகையின் பொருட்டு புதிய சந்ததியை தோற்றுவிக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் எனப்படும். அதாவது தன்னுடைய உயிர் நிலவுகைக்காக, தன்னுடைய இனத்தின் நிலவுகைக்காக இனப்பெருக்கம் எனும் செயல்முறையை மேற்கொள்கின்றது. மிக இலகுவாக சொல்லலாம், அங்கி தன்னை ஒத்த புதிய அங்கியை தோற்றுவிக்கும் செயல்முறை இனப்பெருக்கம். அங்கி தன்னை ஒத்த புதிய அங்கியை தோற்றுவிக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் எனவும் குறிப்பிடலாம். இந்த இனப்பெருக்கம் மாணவர்களே 2 வகைப்படும். 1 இலிங்க முறை இனப்பெருக்கம், 2 இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். குறித்துக் கொள்ளுங்கள், இனப்பெருக்கத்தின் வகைகள் 1 இலிங்க முறை இனப்பெருக்கம், 2 இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன? நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன? அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த எதிர்பாலான இரண்டு அங்கிகளின் புனரிகள் ஒன்று சேர்ந்து நுகத்தை தோற்றுவிக்கும் செயல்முறை. அதாவது நாங்கள் இந்த பாடத்தில் நாங்கள் கள ஒழுங்கமைப்பு எனும் தலைப்பில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் மாணவர்களே. அங்கே நாங்கள் பார்த்தோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரங்கிகளும் தனிக்களத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றதாக, அதாவது விலங்குகளை பொறுத்த மட்டில் விந்தும் சூளும் இணைந்து கருக்கட்டல் அடைந்து நுகத்தை தோற்றுவிக்கும் என கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த விந்து சூள், விந்து என்பது ஆண் புணரி களம் அல்லது ஆண் புணரி, சூள் என்பது பெண் புணரி. இந்த இரண்டு புணரிகளும் இணைவதன் மூலம் நுகத்தை தோற்றுவிக்கும் செயல்முறையையே நாங்கள் இலிங்க முறையின பெருக்கம் என்போம். அதே போல இலிங்க மில் முறையின பெருக்கம் என்றால் அங்கே சற்று வித்தியாசமானவர்களே, தனித்த ஒரு அங்கி, தனித்த ஒரு அங்கி தன்னை போன்ற இன்னொரு அங்கியை உருவாக்கும் செயல்முறை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இலிங்க முறை என்றால் இரண்டு அங்கிகள் தொடர்புபடும். இரண்டு ஒரே இனத்தை சேர்ந்த இரண்டு எதிர்ப்பாலான அங்கிகள் தங்களுடைய புணரிகள் இணைவதனூடாக நடைபெறும். ஆனால் இலிங்க மில்முறை எனும் போது அங்கே இரண்டு அங்கி கிடையாது, ஒரே அங்கி. ஒரே அங்கி தனித்த ஒரு அங்கி தன்னுடைய இனத்தை பெருக்கும். உதாரணமாக மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த காலங்களில் வீடுகளில் நிறைய பூக்கன்றுகளை உருவாக்குவீர்கள். உதாரணமாக ரோஸ், ரோஜா செடியை உருவாக்கும் முறை உங்கள் அனைவருக்கும் தெரியும். விரும்பிய ஒரு ரோஜா செடியில் உள்ள ஒரு கட்டையை வெட்டி நீங்கள் அதனை ஒரு ரோசா அல்லது ரோசா செடியாக உருவாக்குவீர்கள். அங்கே ஒரு தாய் தாவரம் அல்லது ஒரே தாவரத்திலிருந்து நீங்கள் அதனுடைய அடுத்த சந்ததியை உருவாக்குகின்றீர்கள். இதுதான் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்திற்கு மிக எளிமையான உதாரணம். இந்த இனப்பெருக்கம் தொடர்பாக மாணவர்களே, மிக பரந்தளவிலான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றீர்கள். பின்னர் பல்வேறு அழகுகள் இது தொடர்பாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, உயிரங்கிகளின் சிறப்பியல்புகளில் வளர்ச்சியும் விருத்தியும் தொடர்பாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். வளர்ச்சியும் விருத்தியும், அதாவது வளர்ச்சி என்றால் என்ன? நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல உயிரங்கிகள் யாவும் தனிக்களத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது என கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பல்கல அங்கிகளை பொறுத்த மட்டில் தனிக்கல அங்கிகள் கிடையாது, பல்கல அங்கி, குறிப்பாக மனிதன் அல்லது தாவரம் அல்லது ஒரு எறும்பு நாய் பூனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, தனிக்கல அங்கி அல்ல பல்கல அங்கி. அதாவது பல்கல அங்கிகளின் வளர்ச்சியை பொறுத்த மட்டில் தனிக்களத்தில் ஆரம்பிக்கும். தனிக்களங்கள் களப்பிரிவுக்கு உட்பட்டு, இலையூறு பிரிவு என படித்திருப்பீர்கள், இலையூறு பிரிவுக்கு உட்பட்டு தனிக்களம் பல்கலமாக மாறும். இதனை நாங்கள் வளர்ச்சி என்கின்றோம். வளர்ச்சி என்றால் என்ன என குறித்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சி என்பது, அல்லது கள வளர்ச்சி என குறிப்பிடலாம், கள வளர்ச்சி என்பது உயிர்களமொன்றின் உலர்திணிவில் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. உயிர்களமொன்றின் உலர்திணிவில் ஏற்படும் மீளா அதிகரிப்பு கள வளர்ச்சி எனப்படும். நாங்கள் வளர்வதற்காக மாணவர்களே, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய களங்கள் அன்றாடம் பிரிவடைந்து களப்பிரிவுக்கு உட்பட்டு நாங்கள் வளர்ச்சி அடைந்து செல்கின்றோம். நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஏறத்தாழ குறிப்பிடப்படுவது போல கிட்டத்தட்ட 2 டிரில்லியன் அளவில் களம் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. வளர்ச்சி அடைந்த மனிதனில் ஏறத்தாழ 60 டிரில்லியன் வரை களங்கள் இருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே மாணவர்களே, எங்கள் உடலில் இருக்கக்கூடிய களங்கள் பிரிவடைய பிரிவடைய நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம். எங்களது உடலில் களம் பிரிவடைந்து கள எண்ணிக்கையில் அதிகரிக்கும். எனவே நாங்கள் வளர்ச்சி அடைகின்றோம். இந்த கள வளர்ச்சி அல்லது வளர்ச்சியை தொடர்ந்து விருத்தி நடைபெறும். விருத்தி என்பது களங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய தொழிலுக்கு ஏற்ப சிரத்தல் அடைதலை நாங்கள் விருத்தி என குறிப்பிடுகின்றோம். குறிப்பாக நரம்புக்களம் என எடுத்துக்கொள்வோமே, நரம்புக்களம் ஒன்று உருவான பிற்பாடு அந்த நரம்புக்களம் தான் செய்யும் தொழிலுக்கு ஏற்ப, அதாவது கணத்தாக்கத்தை கொண்டு செல்வதற்கேற்ப சிரத்தல் அடையும். இதனை நாங்கள் விருத்தி என்போம். இந்த வளர்ச்சியும் விருத்தியுமானவர்களே மூன்று பிரதான படியினூடாக நடைபெறுகின்றது. ஒன்று, முதலாவது படிமுறை, களம் பருமனில் அதிகரித்தல். களம் பெரிதாக மாறும், களம் பருமனில் அதிகரிக்கும். அதாவது மீளாத வகையில் களங்கள் பருமனில் அதிகரித்தல், களம் பெரிதாக மாறும். இரண்டாவது, வளர்ச்சி அடைந்த களம் களப்பிரிவுக்கு உட்படும். களப்பிரிவுக்கு உட்பட்டால் களங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மூன்று, களங்கள் வியத்தமடைதல் என்போம். வியத்தமடைதல், வியத்தமடைதல் என்றால் அந்த களங்கள் தங்களுக்கு குறித்தான தொழிலை செய்வதற்கேற்ப சிரத்தல் அடைதலையே வியத்தமடைதல் என்போம். எனவே மாணவர்களே, வளர்ச்சி விருத்தி தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் உயிரங்கிகளின் சிறப்பு இயல்புகள் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் இதனை நான் கூறுகின்றேன் மாணவர்களே, அழகு இலக்கம் 8, அங்கிகளின் சிறப்பு இயல்புகள். அங்கிகளின் சிறப்பு இயல்புகளில் நாங்கள் கற்ற விடயங்கள் கள ஒழுங்கமைப்பு, போசனை, சுவாசம், உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும், கழிவகற்றல், அசைவு, இனப்பெருக்கம், வளர்ச்சியும் விருத்தியும். இந்த தலைப்புகளில் கள ஒழுங்கமைப்பு, போசனை, சுவாசம் தொடர்பாக முந்தைய வகுப்பில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்த்த விடயங்கள் உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும். அதாவது மாணவர்களே, தூண்டலுக்கு துலங்குதல், அதாவது சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தூண்டல் என்கின்றோம். அந்த தூண்டல்களை பெறுவதற்காக 5 புலன்கள் காணப்படுகின்றன. புலன் உறுப்புகள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த புலன் உறுப்புகள் கூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டல்கள் ஏற்ப நாங்கள் துலங்களை வெளிக்காட்டுகின்றோம். இந்த தூண்டலுக்கு துலங்களை காட்டும் செயன்முறை உறுத்துணர்ச்சி எனலாம். இந்த உறுத்துணர்ச்சியை நாங்கள் மேற்கொள்ளும் போது எங்களுடைய உடலுக்குள்ளே, அதாவது எங்களுடைய உடலில் பல்வேறு அங்கங்களுக்கு இடையில் தொடர்புகளை மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக நரம்பு கலங்கள் தொடர்புபடும், மூளை, முன்னான், தசை, சுரப்பிகள், அதே போல அந்த வாங்கிகள் என்போம். அதாவது புலனுறுப்புகளை வாங்கிகள் எனவும் குறிப்பிடுவோம். இந்த அங்கங்களுக்கு இடையிலான தொடர்பினை நாங்கள் இயல்பாக்கம் என்கின்றோம். இந்த உறுத்துணர்ச்சி எனும் செயல்முறை தாவரங்களிலும் காணப்படுகின்றது. உதாரணமாக தொட்டா சுருங்கியை தொட்டவுடன் சுருங்கிக் கொள்ளும். அடுத்ததாக கழிவகற்றல் பார்த்தோம். அணுசேப செயல்முறையின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய தேவையற்ற நச்சு பதார்த்தங்கள் கழிவுகள், இந்த கழிவுகளை வெளியேற்றும் செயல்முறை கழிவகற்றல். மனித உடலை பொறுத்தமட்டில் 3 பிரதான கழிவுகள் பற்றி நாங்கள் ஆராய்கின்றோம். இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அங்கங்கள் கழிவங்கங்கள். 3 கழிவங்கங்கள் தோல், வியர்வை மூலம் கழிவு வெளியேற்றும், வியர்வையில் வெளியேறக்கூடிய கழிவு நீர், உப்பு, யூரியா போன்றன. அதே போல சிறுநீரகம் மிக முக்கியமான அங்கம், மனித சிறுநீரகம். மனித சிறுநீரகம் வந்து சிறுநீரை உற்பத்தி செய்கின்றது. சிறுநீர், அதாவது சிறுநீரை உற்பத்தி செய்வதற்காக எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குருதியை வடிகட்டுகின்றது. எங்களுடைய சிறுநீரில் வெளியேறக்கூடிய கழிவு நீர், யூரியா, யூரிக் அமிலம், உப்பு. அடுத்ததாக நுரையீரல் அல்லது சுவாசப்பைகள், சுவாசப்பைகள் வெளிச்சுவாச வழியினூடாக கழிவை வெளியேற்றும். வெளியேறக்கூடிய கழிவுகள் கார்பனீரோக்சைட்டும் நீராவியும் ஆகும். அடுத்ததாக அசைவு. ஒரு உயிரங்கியின் ஒட்டுமொத்த உடலும் அசையலாம், அல்லது உடலின் ஒரு பகுதி அசையலாம், அல்லது களங்களில் புண்ணங்கங்கள் அசையலாம். எனவே பல்வேறு வகையில் அசைவுகள் ஏற்படுத்தலாம். தனிக்கல அங்கிகளை பொறுத்தமட்டில் நாங்கள் ஏற்கனவே கற்றது போல பாக்டீரியாக்கள், கிளமிடோமோனசு என்பன சவுக்கு முளையின் உதவியினூடாக அசைகின்றன. அதே போல பரமீசியம் பிசிர்களை பயன்படுத்தி அசைகின்றன. அமீபா போலிப்பாதங்களை பயன்படுத்தி அசைகின்றன. அதே போல தாவரங்களை பொறுத்தவரையில் ஒளி திருப்பு அசைவென நாங்கள் தரம் 9 கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அங்குரப்பகுதி, அதாவது தாவரத்தின் அங்குரப்பகுதி, தண்டு, இலை போன்றன ஒளியை நோக்கி வளர்கின்றன. இதனை நாங்கள் நேர் ஒளி திருப்ப அசைவு என்போம். அதே போல வேர் நீரை நாடி செல்கின்றது அல்லது புவியை நாடி செல்கின்றது. புவியை நாடி சென்றால் அதனை நாங்கள் நேர் புவி திருப்பாசை என்போம். அதே போல நீரை நாடி செல்வதனால் அதனை நேர் நீர் திருப்பாசைவும் எனவும் குறிப்பிடலாம். அடுத்ததாக உலகில் அல்லது புவியில் உயிர் நிலவுகளுக்காக கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு இனப்பெருக்கம், அதாவது அங்கி தன்னை ஒத்த புதிய அங்கியை தோற்றுவிக்கும் செயல்முறை. இந்த இனப்பெருக்கம் இரண்டு வகைகளில் நடைபெறுகின்றன. ஒன்று இலிங்க முறை இனப்பெருக்கம், இரண்டு இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் எனும்போது இரண்டு அங்கிகள் அங்கே ஒன்றிணைகின்றன, அதாவது புனரிக்கலங்களில் இணைவாள் உருவாக்கக்கூடிய இனப்பெருக்கம் இலிங்க முறை இனப்பெருக்கம். அதே போல தனித்த ஒரு அங்கி தன்னுடைய சந்ததியை உருவாக்குதல் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் என குறிப்பிடலாம். அதே போல வளர்ச்சியும் விருத்தியும், அதாவது களங்கள் உலர்திணிவில் ஏற்படக்கூடிய மீளா அதிகரிப்பை நாங்கள் கள வளர்ச்சி என குறிப்பிடுகின்றோம். களங்கள் பருமனில் அதிகரிக்கின்றன, அதாவது பெரிதாக மாறுகின்றன. பருமனில் அதிகரித்த களங்கள் களப்பிரிவுக்குட்பட்டு நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இலையூறு பிரிவு, ஒடுக்கற்பிரிவு, அதாவது களப்பிரிவுக்குட்பட்டு களங்களின் எண்ணிக்கையில் அதிகரிக்கும். எண்ணிக்கையில் அதிகரித்த களங்கள் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தொழிலுக்கு ஏற்ப சிரத்தல் அடையும், அதாவது வியத்தமடையும். இந்த மூன்று படிமுறையும் எங்களுடைய வளர்ச்சி விருத்தியின் கீழ் நடைபெறக்கூடிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, 157 பக்கம் சற்று பாருங்கள். செயற்பாடு 8.3 பக்க இலக்கம் 157, செயற்பாடு 8.3 வளர்ச்சி மானியின் உதவியுடன் தாவரம் ஒன்றின் வளர்ச்சியை அவதானித்தல் என தலைப்பு தரப்படுகின்றது. அதாவது மாணவர்களே, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் பல தடவைகளில் இந்த செயற்பாடு காட்டப்பட்டிருந்தது, வினாவாக அங்கே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது வளர்ச்சி மானி பிள்ளைகளே, இந்த வளர்ச்சி மானியில் நீங்கள் சற்று அவதானியுங்கள். இங்கே ஒரு சட்டி தாவரம் தெரிவு செய்யப்படுகின்றது. சட்டி தாவரத்தின் அங்குரம், அதாவது நுனியில் ஒரு இலை அல்லது நூல் ஒன்று கட்டப்படுகின்றது. ஒரு கப்பி அங்கே இணைக்கப்படுகின்றது. கப்பியினூடாக மறுமுனையில் சுமை ஒன்று அங்கே தாங்கப்படுகின்றது. நீங்கள் இந்த படத்தில் இடதுபுறமாக நீங்கள் பார்த்தால் அங்கே ஒரு அளவிடை தரப்படுகின்றது. இங்கே மாணவர்களே நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த சட்டி தாவரம் வளர்ச்சி அடையும் போது, வளரும் போது சுமை கீழிறங்கும். சுமை கீழிறங்கும் போது குறிப்பிட்ட அளவிடையில் காட்டப்படும் காட்டி மேல் நோக்கி அசையும். எனவே மாணவர்களே, இங்கே இந்த செயற்பாடினூடாக வளர்ச்சியை நாங்கள் அவதானிக்கலாம், அளவிடலாம். அதுதான் இந்த செயற்பாடின் நோக்கம். எனவே மாணவர்களே, இந்த செயற்பாடை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள். சட்டி தாவரம், சட்டி தாவரத்தின் நுனியில், இந்த நுனி அரும்பு அல்லது நுனியில் ஒரு இலை அல்லது கயிறு நூல் கட்டப்படுகின்றது. நூலின் மறு அந்தம் சுமை ஒன்று தொங்கவிடப்படுகின்றது. இடதுபுறமாக ஒரு காட்டி அளவிடை காட்டி தரப்படுகின்றது. இங்கே தாவரம் வளரும் போது சுமை கீழிறங்கும், எனவே காட்டி மேல் நோக்கி அசையும். இங்கே கப்பி எவ்வாறு காணப்பட வேண்டும் என வினாக்கள் தொடுக்கலாம். சற்று யோசியுங்கள், கப்பி எவ்வாறானதாக அமைய வேண்டும்? அதாவது கப்பி நன்கு உராய்வற்றதாக இருக்க வேண்டும். ஏதேனும் கிரீஸ் எண்ணெய் போன்ற பதார்த்தங்கள் இட்டிருந்தால் அந்த இலையின் அசைவு, அதாவது கயிறின் அல்லது நூலின் அசைவு மிக இலகுவானதாக இருக்கும். எனவே கப்பி உராய்வு குறைவானதாக அல்லது உராய்வற்றதாக இருக்க வேண்டும் என குறிப்பிடலாம். மாணவர்களே, இந்த பாடத்தை நாங்கள் இறுதி தலைப்பிற்கு வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பு வைரஸ். இன்று உலக நாடுகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் COVID-19 என குறிப்பிடப்படும் கொரோனா வைரஸ். எனவே மாணவர்களே பார்த்துக் கொள்வோம் வைரஸ் தொடர்பாக. வைரசுகளின் இயல்புகள் பற்றி நாங்கள் ஆராய்ந்தால் வைரசுகள் மிகச்சிறியவை. நாங்கள் வைரஸை நாங்கள் உயிர் உள்ளது என குறிப்பிட முடியாது மாணவர்களே. நாங்கள் பார்ப்போம், வைரஸ் மிகச்சிறியவை. இந்த வைரஸின் அளவு அல்லது பருமன் கிட்டத்தட்ட 20 நானோமீட்டரில் இருந்து 400 நானோமீட்டர் வரை இருக்கலாம். அதாவது நீங்கள் தரம் 9 கற்றுக்கொண்டிருப்பீர்கள், நெனோ தொழில்நுட்பம் தொடர்பாக, நெனோ அளவிடை தொடர்பாக வைரஸின் அளவு ஏறத்தாழ 20 நெனோமீட்டர் இருந்து 400 நெனோமீட்டர் வரை இருக்கலாம். எனவே வைரசுகள் மிகச்சிறியவை. இதனை ஒப்பிடுகின்றார்கள், ஒரு பாக்டீரியாவின் பருமனில் 1/1000. ஒரு பாக்டீரியாவில் 1/1000 பார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு சிறியது என்று. ஒரு பாக்டீரியாவை 1000 பகுதிகளாக பிரித்தால் அதில் ஒன்றுதான் வைரஸின் அளவாக இருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. அவ்வளவு சிறியது ஒரு வைரஸின் அளவு. இந்த வைரஸினை நாங்கள் அவதானிக்க வேண்டுமாயின் இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக மாத்திரமே அவதானிக்கலாம். எங்களுடைய பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒளி நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்க முடியாது, இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாகவே அவதானிக்க முடியும். எனவே மாணவர்களே, வைரஸ் மிகச்சிறியவை. ஏறத்தாழ 20 நெனோமீட்டரிலிருந்து 400 நெனோமீட்டர் வரை பருமனை கொண்டது. இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக மாத்திரமே அவதானிக்க முடியும். இதன் பருமன் ஏறத்தாழ பாக்டீரியா ஒன்றின் பருமனில் 1/1000. இந்த வைரஸை பொறுத்தவரையில் உயிருள்ள இயல்பையும் உயிரற்ற இயல்பையும் வெளிக்காட்டக்கூடியது. அதாவது கூறுவார்கள், உயிருள்ள இயல்பிற்கும் உயிரற்ற இயல்புக்கும் இடைப்பட்டது என குறிப்பிடுவார்கள். நாங்கள் பார்ப்போம் தொடர்பாக. அடுத்ததாக, வைரஸை பொறுத்தவரையில் வைரஸ் ஒரு களம் அல்ல. நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிரங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வைரஸ் களம் அல்ல, களமட்டத்திற்கு கீழே உள்ள ஒரு மூலக்கூறாக குறிப்பிடலாம். எனவே மாணவர்களே, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், வைரஸ் உயிர் உள்ளதா அல்லது உயிரற்றதா என. இதுநாள் வரையில் வைரஸ் உயிருள்ளது அல்லது உயிரற்றது என ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது விஞ்ஞானம். வைரஸுக்கு உயிர் இருக்கின்றதா அல்லது உயிர் இல்லையா என குறிப்பிட முடியாது. ஏனெனில் வைரஸ் கள அமைப்பு அல்ல, களம் அல்ல, கள அமைப்பற்றவை. கள அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் நாங்கள் உயிரங்கி என குறிப்பிட முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உயிரங்கியின் அடிப்படையான மட்டம் அல்லது தாழ் மட்டம் என்பது களம். களத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது தாழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எதனையும் நாங்கள் உயிரங்கியாக கருத மாட்டோம். எனவே வைரஸ் களமற்றவை. ஆனால் வைரஸ் எனும் குறிப்பிடப்படும் போது இரண்டு பிரதான அம்சங்களை கொண்டிருக்கும். ஒன்று புரத உரை, புரத உரை, புரத கவசம் ஒன்று இருக்கணும். அந்த புரத உரையினுள்ளே டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ காணப்படும். இரண்டில் ஒன்று, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, இரண்டில் ஒன்று இருக்கலாம். டிஎன்ஏயை கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் டிஎன்ஏ வைரஸ் என்போம், ஆர்என்ஏயை கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் என்போம். எனவே மாணவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள், வைரஸை மிகச்சிறியவை. அவற்றின் பருமன் பாக்டீரியாவின் பருமனில் 1/1000. அதன் அளவு ஏறத்தாழ 20 நெனோமீட்டரிலிருந்து 400 நெனோமீட்டர். அதே போல வைரசு களம் அமைப்பு அற்றவை, புரத உரையை கொண்டவை, புரத உரையின் உள்ளே டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏயை கொண்டிருக்கலாம், இரண்டில் ஒன்று. அதே போல வைரசுக்களை இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக மாத்திரமே அவதானிக்கலாம். வைரசுக்கள் உயிருள்ள இயல்பிற்கும் உயிரற்ற இயல்பிற்கும் இடைப்பட்டவை. வைரசுக்களில் எந்தவிதமான அனுசேபமும் நடைபெறாது. நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கின்றோம் அனுசேபம் என்றால் என்ன. உயிர்கலங்களில் நடைபெறக்கூடிய சகல ரசாயன தாக்கங்கள் அனுசேபம். ஆனால் இங்கே வைரசிற்கு களமே அல்ல, களமே கிடையாது. களமே இல்லாத போது அனுசேபம் இருக்க வாய்ப்பில்லை. எனவே அனுசேபமற்றவை, புன்னங்கங்கள் காணப்படுவதில்லை. ஆனால் வைரசு களத்தக ஒட்டுண்ணி என குறிப்பிடப்படும். களத்தக ஒட்டுண்ணி, நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் மாணவர்களே, ஒட்டுண்ணி எங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பேன் ஒரு வகையான ஒட்டுண்ணி. அதுபோல வைரசு களத்தக ஒட்டுண்ணி, அதாவது இன்னொரு உயிருள்ள களத்தினுள் வாழக்கூடியது. வெளியில் இருக்கும்போது ஒரு பளிங்கு போல தொழிற்படும். வைரஸ் சூழலில் இருக்கும்போது சாதாரண ஒரு பளிங்கு போல தொழிற்படும். ஆனால் அந்த வைரஸ் ஒரு உயிருள்ள களத்தினுள் புகும்போது அது அங்கே களத்தக ஒட்டுண்ணியாக அங்கே உயிருள்ள ஒரு அங்கி போல தொழிற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே இனம் பெருகும். அந்த ஒன்று மாத்திரமே இந்த வைரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரியல்பு, அதாவது வைரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரியல்பு ஒரு உயிருள்ள களத்தினுள்ளே இனப்பெருக்கம் அடையும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாடநூலில் பாருங்கள் மாணவர்களே, 159வது பக்கம் ஒரு வைரஸின் கட்டமைப்பு காட்டப்படுகின்றது. பாக்டீரியா விழுங்கி என குறிப்பிடப்படும் இந்த வைரஸின் பெயர் பாக்டீரியா விழுங்கி வைரஸ். இதனுடைய அமைப்பு பாருங்கள், புரத உரை காட்டப்படுகின்றது ஒரு தலை போல. அந்த புரத உரையினுள்ளே டிஎன்ஏ காட்டப்படுகின்றது. கீழே வால் ஒன்று காட்டப்படுகின்றது, வால் நார் என ஒன்று காட்டப்படுகின்றது. கீழே பாருங்கள் மாணவர்களே, 1.16 1.16 பாருங்கள். இந்த உருவில் காட்டப்படுவது ஒரு பாக்டீரியா. நீல நிறத்தில் காட்டப்படுவது ஒரு பாக்டீரியா. பாக்டீரியா மீது இந்த வைரஸ், அதாவது பாக்டீரியா விழுங்கி வைரஸ் பற்றுகின்றது. தன்னுடைய வாழ்நாரை பயன்படுத்தி பற்றி, அதாவது பற்றி பிடித்து என்ன செய்யும் என்றால், வைரஸ் அந்த பாக்டீரியாவின் களச்சுவரை துளைக்கும். துளையிட்டு தன்னுடைய அந்த டிஎன்ஏயை உள்ளுக்கு அனுப்பும். வைரஸில் காணப்படக்கூடிய டிஎன்ஏயை பாக்டீரியா களத்தின் உள்ளே அனுப்பும். உள்ளே சென்ற பாக்டீரியா மாணவர்களே, பாக்டீரியா விழுங்கி வைரஸ் பாக்டீரியாவை பற்றி பிடித்து களச்சுவரை துளைத்து தன்னுடைய டிஎன்ஏயினை பாக்டீரியாவினுள் அனுப்பும், பாக்டீரியா களத்தினுள் அனுப்பும். அனுப்பி அங்கே அந்த வைரஸின் டிஎன்ஏயை இரட்டிப்படைய செய்யும். இரட்டிப்படையும் போது அந்த இரட்டிப்படைந்த ஒவ்வொரு டிஎன்ஏயும் ஒவ்வொரு வைரஸாக திரிபடைந்து அல்லது மாறி அந்த பாக்டீரியா களத்தை அழித்து கொண்டு அதிலிருந்து வெளியேறும். இதுதான் மாணவர்களே எங்களுடைய உடலிலும் நடக்கிற விடயம். அதாவது வைரஸ் ஒன்று எங்களுடைய உடலில் தொற்றுமாக இருந்தால், சூழலில் அல்லது எங்களுடைய உடலிற்கு புறம்பாக இருக்கும் வரையில் வைரஸ் ஒரு பளிங்கு போன்றது, ஒரு உயிரற்ற ஒரு கல் போல காணப்படும். ஏதோ ஒரு சூழலில் எங்களுடைய உடலினுள் தொற்றும் போது, காற்றினூடாக அல்லது தொடுகையினூடாக, ஏதோ பல்வேறு விடயங்களினூடாக குறிப்பிட்ட வைரஸ் எங்களுடைய உடற்களங்களை தொற்றும் போது, அங்கே எங்களுடைய களத்தினுள் புகுந்து தன்னுடைய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏயை செலுத்தி இரட்டிப்படைந்து தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளும். இனத்தை பெருக்கி குறிப்பிட்ட எங்களுடைய களத்தை சிதைவடைய செய்யும். இதுதான் வைரஸினால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக எங்களுக்கு இருக்கின்றது. எனவே மாணவர்களே, அடுத்து இந்த வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தொடர்பாக சற்று பார்த்தால், தரம் 9 கற்றுக்கொண்டிருக்கின்றோம். வைரசுகள் தாவரங்களுக்கும் நோய்களை ஏற்படுத்துகின்றன, விலங்குகளுக்கும் ஏற்படுத்துகின்றன. விலங்குகளை பொறுத்தவரையில் குறிப்பாக மனிதனை நாங்கள் பார்த்தால், தடிமன், சின்னமுத்து, அம்மை, தற்பொழுது கோவிட் கொரோனா, அதே போல டெங்கு என்பன வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கின்றன. அதே போல தாவரங்களை பொறுத்தவரையில் மிளகாயில் இலை சுருளல், வாழையின் கொத்துமுனை நோய், குருமன் நோய் என்பன வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கின்றன. எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமாக உங்களுடைய தரம் 10 அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பாக விடயங்களை கேட்டறிந்திருப்பீர்கள். இது தொடர்பாக குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடநூலில் இருக்கக்கூடிய குறிப்புகளை, சிறு குறிப்புகளை எடுத்து அவற்றை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். அவை தொடர்பாக ஆராய்ந்து கொள்ளுங்கள். இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அத்தியாவசியமான ஒரு பாட விடயமாக இதில் இருக்கின்றது. இதனை நீங்கள் கற்றுக்கொண்டு மாணவர்களே, உங்களுடைய பாடநூலில் 161வது பக்கத்திலிருந்து பக்கம் 162 வரை பயிற்சிகள் தரப்படுகின்றன. அந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் உங்களுடைய பாடநூலில் பக்கம் 164 அலகு இலக்கம் 9 விளைவில் விசை தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். உங்களுடைய பாடநூலை எடுத்துக் கொள்ளுங்கள். அழகு இலக்கம் 9, விளையுள் விசை. ஆம் மாணவர்களே, விளையுள் விசை என்றால் என்ன? விசை தொடர்பாக நீங்கள் முந்தைய அழகுகளில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது விசை, விசை என்றால் இழுத்தலும் தள்ளுதலும் விசையாகும். இழுத்தலும் தள்ளுதலும் விசையாகும். அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு பொருட்களை இழுக்கின்றோம், தள்ளுகின்றோம். எல்லா இடங்களிலும் விசையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக, ஒரு மேசையை இழுக்கின்றீர்கள், ஒரு கதிரையை தூக்குகின்றீர்கள், ஒரு கால்பந்து ஆட்ட விளையாட்டின் போது பந்தை உதைக்கின்றீர்கள் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் விளையாட்டுகளில் வேலை செய்யும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் விசையை பயன்படுத்துகின்றோம் அல்லது விசையை பிரயோகிக்கின்றோம். விசை என்பது இழுத்தலும் தள்ளுதலும் ஆகும். விசை தொடர்பாக நாங்கள் ஆராயும் போது விசையை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு நியூட்டன், அதாவது கெப்பிட்டல் என்ன குறிக்கப்படும் நியூட்டன் என கற்றிருப்பீர்கள். விசை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே நாங்கள் பார்க்க இருப்பது விளையுள் விசை. விளையுள் விசை, விளையுள் விசை என்றால் என்ன? அதாவது மாணவர்களே, சற்று யோசியுங்கள். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பாதையில் ஒரு கார் அல்லது ஒரு வாகனம், ஒரு கார் என்று எடுத்துக்கொள்வோமே, கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த கார் செல்வதற்கான எரிபொருள் இன்மையினால் கார் நின்றுவிட்டது என எடுத்துக்கொள்வோமே. அப்பொழுது அந்த காரில் இருக்கக்கூடிய சாரதி உங்களை அழைத்து, பிள்ளைகளே, இந்த காரினை நகர்த்துவதற்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள், அல்லது ஏதேனும் இதனை தள்ளுவதற்கு ஒரு உதவி செய்யுங்களே என்று ஒத்துழைப்பினை நல்குங்கள். உங்களுடைய வீட்டின் அருகில் ஒரு கார் ஒன்று நிறுத்தப்படுகின்றது எரிபொருள் இன்மையினால். எனவே அந்த சாரதி உங்களை அழைத்து, பிள்ளைகளே, உதவி செய்யுங்கள் என கேட்கின்றார். எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? சென்று அந்த காரினை தள்ளுவீர்கள். ஒருவர் தள்ளும் போது அந்த காரினை அசைக்க முடியாது. இரண்டு பேர் சேர்ந்து தள்ளுகின்றீர்கள். சற்று அசைவது போல இருக்கின்றது. இன்னும் உங்களுடைய நண்பர்களை சேர்த்துக்கொண்டு ஒரு 5-6 பிள்ளைகள் சேர்ந்து அல்லது நண்பர்கள் சேர்ந்து அந்த காரினை தள்ளுகின்றீர்கள். தள்ளும் போது தற்பொழுது கார் இயங்குகின்றது அல்லது அசைகின்றது. இங்கு சற்று சிந்தியுங்கள் மாணவர்களே. ஒருவர் தள்ளும் போது கார் அசையவில்லை. இரண்டு பேர் தள்ளும் போது கார் சற்று அசைவது போல தோற்றமளிக்கின்றது. 3-4 பேர் தள்ளும் போது கார் அசைகின்றது. இங்கே கார் அசைவதற்கு தேவையான விசை எங்கே இருந்து கிடைக்கின்றது? சற்று யோசியுங்கள். அந்த விசையினை நீங்கள் ஒருவர் வழங்குகின்றீரா, அல்லது உங்களுடைய நண்பர் குலாம் அனைவரும் சேர்ந்து வழங்குகின்றீர்களா? சற்று யோசியுங்கள். நீங்கள் 4 நண்பர்களும் சேர்ந்து தனித்தனி ரீதியில் வழங்கப்படக்கூடிய விசை ஒன்று சேர அந்த காரின் மீது பிரயோகிக்கப்படுவதனால் கார் இயங்குகின்றது அல்லது கார் அசைகின்றது. இங்கே நீங்கள் நால்வரும் விசையை தனித்தனியே வழங்குகின்றீர்கள். ஆனால் வழங்கக்கூடிய விசை ஒரு விசையாகவே காரின் மீது பிரயோகிக்கப்படும். இந்த இவ்வாறான விசையையே நாங்கள் விளையுள் விசை என குறிப்பிடுகின்றோம். அதாவது நீங்கள் 4 பேரும் தள்ளுகின்றீர்களே. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, நீங்கள் 100 நியூட்டனில் தள்ளுகின்றீர். சும்மா சொல்லுவோம், உங்களுடைய நண்பர் 200 நியூட்டன், உங்களுடைய இன்னொரு நண்பர் 50 நியூட்டன், இன்னொரு நண்பன் 150 நியூட்டன் என கூறுவோமே. 100 நியூட்டன் 200 நியூட்டன் 50 நியூட்டன் 50 நியூட்டன். ஒட்டுமொத்த விசையை கேட்கும் போது 100 200 50 50, 400 நியூட்டன் விசை ஒட்டுமொத்தமாக காரின் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. எனவே கார் அசைகின்றது. காரின் மீது பிரயோகிக்கப்படும் விசை 400 நியூட்டன். ஆனால் தனித்தனியை பார்க்கும்போது நீங்கள் 100 நியூட்டன், உங்களுடைய நண்பர் 200 நியூட்டன், இன்னொரு நண்பன் 50 நியூட்டன், இன்னொரு நண்பன் 50, எனவே 100, 200, 300, 50, 50 என்று சேர்க்கும்போது 400 நியூட்டன் என ஒட்டுமொத்த விசையையும் பயன்படுத்தி கார் இயங்குகின்றது. இதனே நாங்கள் விளையுள் விசை என்போம். எனவே மாணவர்களை குறித்துக் கொள்ளுங்கள், விளையுள் விசை ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் பிரயோகிக்கும் போது அதில் ஏற்படும் விளைவை ஓர் தனி விசை ஏற்படுத்துமாயின் அத்தனி விசை அவ்விசைகளின் விளையுள் விசை எனப்படும். மறுபடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் பிரயோகிக்கும் போது அதில் ஏற்படும் விளைவை ஓர் தனி விசை ஏற்படுத்துமாயின் அத்தனி விசை அவ்விசைகளின் விளையுள் விசை எனப்படும். இதுதான் விளையுள் விசைக்கான வரைவிலக்கணம். மாணவர்களை மிக எளிமையாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நால்வர் இணைந்து ஒரு காரினை தள்ளுகின்றீர்கள், விசையை பிரயோகிக்கின்றீர்கள். நீங்கள் 100 நியூட்டன் விசை, உங்களுடைய நண்பர் 200 நியூட்டன், இன்னொரு நண்பன் 50 நியூட்டன், இன்னொரு நண்பன் 50 நியூட்டன் என ஒட்டுமொத்த விசை கூட்டும் போது 400 நியூட்டன் காரின் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. எனவே இதனையே நாங்கள் விளையுள் விசை என குறிப்பிடுவோம். இங்கே மாணவர்களே, நீங்கள் நால்வரும் ஒரே திசையில் விசையை பிரயோகித்தீர்களா அல்லது எதிரெதிர் திசையில் பிரயோகித்தீர்களா என்று யோசியுங்கள். காரை இயக்க வேண்டுமாயின் ஒரே திசையில் தள்ளுவதா அல்லது எதிரெதிர் திசையில் தள்ளுவதா? ஒரே திசையில் தள்ளினால் மாத்திரமே காரை இயக்க வைக்க முடியும். எனவே நீங்கள் யாவரும் 4 பேரும் ஒரே திசையில் விசையை பிரயோகித்ததனால் நாங்கள் அங்கே விளைவு விசையை காண்பதற்கு கூட்டுகின்றோம். 4 விசைகளையும் கூட்டி ஒரு விளைவு விசையாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இதே வேளை மாணவர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தை யோசிப்போம். புத்தாண்டு கயிறுழுத்தல் போட்டி நடைபெறுகின்றது. உங்களுடைய நண்பர்கள் 3-3 பேர் என குழுவாக இருக்கின்றீர்கள். அந்த கயிறை இழுப்பதற்கு வலதுபுறமாக 3, இடதுபுறமாக 3, அல்லது திசை என்று பார்ப்போமே, கிழக்கு திசையில் 3 பேர் இழுக்கின்றார்கள், மேற்கு திசையில் 3 பேர் இழுக்கின்றார்கள் என வைத்துக் கொள்வோம். சர்வசமமாக யோசிப்போமே, நீங்கள் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய 3 நண்பர்களும் 100 நியூட்டன் வீதம் இழுக்கின்றீர்கள். எனவே விளைவுள் எவ்வளவு சிந்தியுங்கள். கிழக்கு திசையில் இழுக்கின்றீர்கள் கயிறை, 3 நண்பர்கள், 3 பேரும் சர்வசமமானவர்கள் என வைப்போம். அவ்வாறு இருக்க முடியாது. உதாரணமாக நான் குறிப்பிடுகின்றேன், நீங்கள், உங்களுடைய நண்பர், இன்னொரு நண்பர், 3 பேரும் இழுக்கின்றீர்கள். 3 பேரும் வழங்கக்கூடிய விசை தலா 100 நியூட்டன் எனின் கிழக்கு திசையில் இழுக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த விசையின் அளவு எவ்வளவு, விளைவுள் விசை எவ்வளவு? 300 நியூட்டன். புரிகின்றதா மாணவர்களே? கிழக்கு திசையில் இழுக்கின்றீர்கள் நீங்கள், உங்களுடைய நண்பர் ஏ, உங்களுடைய இன்னொரு நண்பர் பி, 3 பேர். ஒவ்வொருவரும் பிரயோகிக்கும் விசை 100 நியூட்டன். எனவே ஒட்டுமொத்த விசை 300 நியூட்டன். கிழக்கு திசையில் விளையுள் விசை 300 நியூட்டன். தற்பொழுது மேற்கு திசையில் உங்களுடைய மற்ற 3 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சற்று உடல் பருமன் மிக்கவர்கள் என எண்ணுவோமே. ஒருவர் 200 நியூட்டன் பிரயோகிக்கின்றார் என எண்ணுவோமே. 3 பேரும் 200 நியூட்டன் வீதம் இழுத்தால் மேற்கு திசையில் எவ்வளவு விளைவுள்? யோசியுங்கள். ஒருவர் 200, இன்னொருவர் 200, இன்னொருவர் 200, மொத்தம் 600 நியூட்டன், அதாவது 600 நியூட்டன். கிழக்கு திசையில் நீங்கள் பிரயோகிக்கும் விளைவுள் 300 நியூட்டன். மேற்கு திசையில் உங்களுடைய நண்பர்கள், எதிராளிகள் என குறிப்பிடலாமா, அவர்கள் பிரயோகிக்கும் விசை 600 நியூட்டன். தற்பொழுது கயிறு எந்த பக்கம் நகருமானவர்களே, யோசியுங்கள். கிழக்கில் இழுக்கின்றீர்கள், கிழக்கு திசையில் இழுக்கின்றீர்கள், 300 நியூட்டன். மேற்கு திசையில் இழுக்கின்றார்கள், 600 நியூட்டன். எங்கே கயிறு அசையும்? மேற்கு திசையை நோக்கி கயிறு அசையும். ஏனென்றால் உங்களை விட அவர்கள் அதிகம் இழுக்கின்றார்கள், அதிகம் விசையை பிரயோகிக்கின்றார்கள். இங்கே விளைவுள்ளன வினாவும் போது நீங்கள் இழுப்பது 300 நியூட்டன் விசையில் கிழக்கு திசையில், உங்களுடைய நண்பர்கள் இழுப்பது மேற்கு திசையில் 600 நியூட்டன். இரண்டுமே திசை அடிப்படையில் எதிரெதிரானவை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விளைவுளை காணுங்கள் பார்ப்போம். சிந்தியுங்கள், எழுதி பாருங்கள். கிழக்கில் 300 நியூட்டன் விசை, மேற்கில் 300 நியூட்டன் விசை, விளைவில் எவ்வளவு வரும்? அம்புக்குறி போடுங்கள். நாங்கள் வரைந்திருப்போம் விசை வரிப்படம். பருமன் காட்டப்பட வேண்டும், திசை காட்டப்பட வேண்டும். பருமனையும் திசையும் கொண்ட காவிக்கணியும் என எங்களுக்கு தெரியும். கிழக்கில் 300 நியூட்டன் விலையுள், அதே போல மேற்கில் 600 நியூட்டன் விலையுள் என்றால் கயிறு அசையும் திசை மேற்கு, அங்கே விலையுள் மேலதிக விசையாக பார்க்கப்படும். 600 இலிருந்து 300 கழித்து பாருங்கள். 300 நியூட்டன். அதாவது இங்கே விலையுள் மேற்கு திசையில் 300 நியூட்டன் ஆகும். எனவே மாணவர்கள் இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே திசையில் இழுக்கும் போது, மாணவர்களை சற்று யோசியுங்கள், ஒரே திசையில் இழுக்கும் போது திசை மிக முக்கியம். விசையை பொறுத்த வகையில் இந்த விளைவுள் விசை கணிக்கும் போது மாணவர்களே திசை மிக முக்கியம். எனவே ஒரே திசையில் இழுக்கலாம் அல்லது தள்ளலாம். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோமே மாட்டு வண்டி என எடுத்துக் கொள்வோமே. மாட்டு வண்டியில் ஒரே ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கிறது என எண்ணுங்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு மாடு வண்டியை இழுக்கின்றது, உதவிக்காக நீங்கள் தள்ளுகின்றீர்கள் என எடுத்துக்கொள்வோம். பின்னாடி இருந்து தள்ளுகின்றீர்கள், எனவே மாடு இழுக்கின்றது, நீங்கள் தள்ளுகின்றீர்கள். எனவே ஒரே திசையில் அங்கே விசை தொழிற்படுவதனால் விசைகளை கூட்டி நாங்கள் விளைவிலை கணிப்போம். எனவே ஒரே திசையில் விசை வழங்கப்படும் போது விளைவு விசையை கணிப்பதற்கு கூட்டுங்கள். இது தொடர்பான பயிற்சி மாணவர்களை 167 பக்கத்தில் இருக்கின்றது. மாணவர்கள் செய்து பார்க்க வேண்டும். ஒரே திசையில் விசை வழங்கப்படும் போது அவ்விசைகளை கூட்டுங்கள். அதாவது இரு விசைகள் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தாக்கும் போது அவ்விரு விசைகளினதும் விளைவுள் அவ்விரு விசைகளினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அதாவது ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் விசைகள் வழங்கப்படும் போது விளைவுள் விசைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 விசைகளையும் கூட்டுங்கள். அதே போல மாணவர்களே எதிரெதிர் திசையில் காணப்படுமாயின், இதே மாதிரி எதிரெதிர் திசையில் தொழிற்படுமாயின், உதாரணமாக கயிறுழுத்தல், நீங்கள் கிழக்கில் இழுக்கின்றீர்கள், உங்களுடைய நண்பர்கள் மேற்கில் இருக்கின்றார்கள், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விளைவுகளை காண்பதற்காக நீங்கள் கழிக்க வேண்டும். கழிக்கும் போது பெரிய, அதாவது எங்களுக்கு பெரிய பருமனின் திசையில் குறிப்பிட்ட விளைவுள் காணப்படும். அதாவது கூறினோமே நீங்கள் 300 நியூட்டன் விசையை பிரயோகிக்கின்றீர்கள், பிரயோகித்து இழுக்கின்றீர்கள் கிழக்கு திசையில், உங்களுடைய நண்பர்கள் 600 நியூட்டனை பயன்படுத்தி இழுக்கின்றார்கள் மேற்கில், விளைவுகளின் திசை மேற்கில் இருக்கும். இது 2 சந்தர்ப்பமானவர்களை, அதாவது ஒரு பொருளின் மீது எதிர் திசைகளில் ஒரு நேர்கோட்டில் உள்ள விசைகளை பிரயோகிக்கும் போது விளைவுள் விசை அவ்வேறு விசைகளினதும் வித்தியாசமாகும். அதாவது கழிக்க வேண்டும். விளைவுள் விசையின் திசை அதிக பருமனுடைய திசையின் வழியில் காணப்படும். இது தொடர்பான பயிற்சி 170 பக்கத்தில் 9.2 தரப்படுகின்றது. மாணவர்களே செய்து பாருங்கள், மிகவும் இலகுவான விடயம். அதே போல சமாந்தர விசைகளை கருதும் போது, அதாவது சமாந்தர விசை என கூறினால் மாட்டு வண்டி இழுத்தல், ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடுகளை இணைத்து இழுப்பீர்களே, 2 மாடுகள் அங்கே இழுத்து கொண்டு போகும், இது சமாந்தர விசை, சமாந்தரமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். அதே போல 2 நபர் சேர்ந்து ஒரு காரை ஒரே மாதிரி தள்ளி செல்லுதல், இது சமாந்தர விசையாக குறிப்பிடலாம். இலகுவான உதாரணமானவர்களை மாட்டு வண்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 மாடுகள் ஒரே அளவில் கட்டப்பட்டு இழுத்துச் செல்லப்படும், எனவே மாடுகள் 2 இழுத்துச் செல்லும், இது சமாந்தர விசைகளாக குறிப்பிடலாம். இந்த சமாந்தர விசைகளின் போதும் ஒரே திசையில் செயற்படும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? 2 விசைகளும் ஒரே திசையில் தொழிற்பட்டால் 2 விசைகளையும் கூட்டுவீர்கள். இவ்வளவுதான் விளைவுள் விசை காணும் இலகுவான முறை. இது தொடர்பான பயிற்சி மாணவர்களே, பயிற்சி 9.3, அதாவது பக்க எண் 173 தரப்படுகின்றது. அதே போல மாணவர்களே சமாந்தரமற்ற விசைகள் தொடர்பாக தரப்படுகின்றது. சமாந்தரமற்ற விசைகள் தொடர்பாக நீங்கள் பின்னர் வரும் வகுப்புகளில், அதாவது உயர்தரங்களில் பல்வேறு விடயங்களை கற்பீர்கள். அதாவது சமாந்தரமற்ற விசைகள், அதாவது வெவ்வேறு பக்கங்களில் இழுத்தல். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார், அவரை இரண்டு கைகளை விரித்த வண்ணம் ஒரு கையை ஒரு நண்பரும் இன்னொரு கையை இன்னொரு நண்பரும் இழுப்பார்களே, இழுத்து விளையாடுவீர்களே. அவை அந்த சந்தர்ப்பம் இரு சமாந்தரமற்ற விசைகளுக்கு உதாரணங்களாக இருக்கும். இங்கே இந்த விளைவுள் விசைகள் தொடர்பான பயிற்சிகள் 174வது பக்கம் மிகப்பெரிய அளவில் தரப்படுகின்றது. மாணவர்களே, 5 வினாக்கள் அங்கே தரப்படுகின்றன, அவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். நாங்கள் 2வது தலைப்பை நாங்கள் பார்த்த விடயம் அழகு இலக்கம் 9 விளைவுள் விசை. விளைவுள் விசை எனும் போது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் பிரயோகிக்கும் போது அதில் ஏற்படும் விளைவை ஒரு தனி விசை ஏற்படுத்துமாயின் அத்தனி விசை அவ்விசைகளின் விளைவுள் எனப்படும். அதாவது 2 விசைகள் நேர்கோட்டில், 2 அல்லது 3 ஒரு நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும் போது அங்கே விளைவுள் விசைக்காக நீங்கள் அவ்விசைகளின் பருமன்களை கூட்டுவீர்கள். அதே போல எதிரெதிர் திசையில் தொழிற்படும் போது கழிப்பீர்கள், வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அங்கே பெரிய பருமன் உள்ள விசையின் திசை வழியே விளைவுள் காணப்படும். அதே போல சமாந்தர விசைகள் எனும்போது சமாந்தர விசைகளும் ஒரே திசையில் தொழிற்படும் போது நீங்கள் அங்கே 2 கூட்டுத்தொகையை காண்பீர்கள். எதிரெதிர் திசையில் இருந்தால் அதே வழிதான், வித்தியாசத்தை காண வேண்டும். அடுத்ததாக சமாந்தரமற்ற விசைகள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்றன, பிரயோகிக்கப்படுகின்றன என அறிந்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களே. நாங்கள் இன்று பார்த்த விடயங்கள் உயிரங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான மேலதிகமான விடயங்கள். அதாவது கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களும் அதற்கு மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல விளைவுள் விசை தொடர்பான புதிய அலகையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த அலகுகளில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை மாணவர்கள் கட்டாயம் செய்யுங்கள். செய்து பார்த்து உங்களுக்கு முடியுமானால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 07162006198, அதாவது 07162006198. எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமாக இந்த விடயங்களை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமாக கற்ற விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். தொடர்ச்சியாக இந்த அலகுகள் தொடர்பாக மாணவர்களே சிறு குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், சுருக்க குறிப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள், சுயமாக கற்றுக்கொள்ளுங்கள், குறிப்பிட்ட பயிற்சிகளை செய்யுங்கள். கடந்த கால வினாபத்திரம், அதாவது எங்களுடைய சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாபத்திரங்களை எடுத்து இந்த பாட அலகுகளில் அங்கு வினாவப்பட்டுள்ள வினாக்களை எடுத்து அவற்றிற்கான விடைகளை எழுதி பாருங்கள். அவற்றையும் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். எனவே இவ்வளவு நேரம் என்னுடன் இணைந்து கொண்டிருந்தமைக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, அடுத்த ஒரு அழகுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.